الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله والصلاه والسلام على امام الدعاء والرحمه المهداة والنعمه المسداة امامنا وحبيبنا وشفيعنا وقدوتنا محمد وعلى اله وصحبه ومن اهتدى بهديه ودعا بدعوته الى يوم الدين اما بعد فيا عباد الله اوصيكم واياي اولا بتقوى الله عباد الله قال تعالى وهو اصدق القائلين اعوذ بالله من الشيطان الرجيم وكذلك جعلناكم امه وسطا لتكونوا شهداء على الناس ويكون الرسول عليكم شهيدا صدق الله العظيم அருளாளன் அன்புடையோன் அல்லாஹ்வின் திருநாமத்தால் இந்த கொத்துபார்பர் சங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். உலகத்தை படைத்து பரிபாலித்து ரட்சித்து காப்பாற்றுகின்ற அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உரியதாகும். ஸலவாத்துன் ஸலாம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய கிளையார்கள் தோழர்கள் அன்னாரை பின்பற்றி வாழ்கின்ற நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து அவனுக்கே வழிபட்டு அவனது சட்ட திட்டங்களையே வாழ்வின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஏற்று வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் நல்லுபதேசம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, வேர்ல்ட் பீஸ், உலக சமாதானத்துக்கு உலக அமைதிக்கு பயங்கரமாக அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு கவலைக்குரிய காலத்திலே நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நான் குறிப்பிட்டால் அது மிகையாக மாட்டார். உலகளாவிய ரீதியில் பல தடைகள், பல மறைமுகமான நிகழ்ச்சி திட்டங்கள், புரளிகள் இவற்றின் காரணமாக உலகம் அமைதியை சமாதானத்தை இழந்திருக்கின்ற ஒரு காலத்திலே நானும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முழு உலகமும் அமைதியை சமாதானத்தை ஏக்கத்தோடு எதிர்பார்க்கின்ற ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தர்மங்களை பேணாத மனிதர்கள், பேராசை பிடித்த மனிதர்கள், மேலாதிக்க உணர்வு கொண்ட மனிதர்கள், ஆக்கிரமிப்பு மனப்பான்மை கொண்ட மனிதர்களுடைய கரங்கள் செய்த தீமைகளின் விளைவாக இன்றைய உலகத்திலே இப்படிப்பட்ட ஒரு நிலைமை உருவாகியிருக்கிறது. இத்தகைய கெடுப்பிகளின் காரணமாக உலகம் அமைதி இழந்திருக்கிறது. உலகத்திலே பதட்டங்களையே பார்க்கிறோம், இன முரண்பாடுகளை பார்க்கிறோம், மத முரண்பாடுகளை பார்க்கிறோம். உலகம் இன்று குளோபல் வில்லேஜ், குளோபல் ஃபேமிலி, உலகம் ஒரு பூகோள கிராமம், பூகோள குடும்பம் என்று வர்ணிக்கப்பட்டாலும் பௌதீக ரீதியாக, புவியியல் ரீதியாக உலகம் சுருங்கிவிட்ட போதிலும் மனித உள்ளங்களுக்கு மத்தியிலே போலரைசேஷன் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்படுகின்ற துருவப்படுத்தல் அதிகரித்து கொண்டிருக்கிற ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனிதர்கள் உடம்பால் நெருங்கினாலும் உள்ளத்தால் நாளுக்கு நாள் விலகிச் செல்கிற ஒரு கவலைக்குரிய நிலையை இந்த உலகிலே பார்க்கிறோம். இந்த நாகரிகமான உலகத்திலே ஒவ்வொரு நாளும் வகை தொகை இல்லாமல் எத்தனை எத்தனை அப்பாவி உயிர்கள் பல பெயர்களில் காவு கொள்ளப்படுகிற கவலையான நிலை இருக்கிறது என்பதை நாம் கண்டு வருகிறோம். மனிதர்களுடைய பல இனங்கள், ஆன்மீக ரீதியான வீழ்ச்சி, ஸ்பிரிச்சுவல் பவர்டி, ஆன்மீக வறுமை, இவற்றின் காரணமாக மனிதர்களுடைய உள்ளங்களே இருக்கிற பேராசை, பதவி மோகம், மேலாதிக்கம், அதிகார வெறி, ஆக்கிரமிப்பு மனப்பான்மை, அடக்குமுறை இவற்றின் காரணமாகத்தான் இந்த உலகம் சமாதானத்தை இழந்து அமைதியை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறது. கவலையான விஷயம் என்னவென்றால் இந்த பயங்கரமான சாக்கடைக்குள் இஸ்லாமும்
வீழ்த்தப்பட்டிருக்கிறது. இஸ்லாத்தை பயங்கரவாதத்தோடு தொடர்புபடுத்துவார்கள், தீவிரவாதத்தோடு தொடர்புபடுத்துகிறார்கள். முஸ்லிம்களையும் இந்த வகையிலே தீவிரவாதிகளாக பயங்கரவாதிகளாக காட்சிப்படுத்துகிற ஒரு முயற்சியும் உலகளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்படுவதை பார்க்கிறோம். இஸ்லாத்திலே சகவாழ்வுக்கு இடமில்லை, நல்லிணக்கத்துக்கு இடமில்லை, அன்புக்கு இடமில்லை, அருளுக்கு இடமில்லை, ஜீவ காரணத்துக்கு இடமில்லை முதலான பயங்கரமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிற ஒரு நிலையை பார்க்கிறோம். அதிலும் குறிப்பாக இந்த உலகத்திலே நடக்கிற மிக பயங்கரமான யுத்தம் இந்த போர்ட்ரூம் மீடியா அல்லது மீடியாவோ இந்த ஊடகங்களை மேற்கொள்ளப்படுகிற பயங்கரமான முன்னெடுப்புகளின் விளைவாக சுத்தவாளிகள், நிரபராதிகள், குற்றவாளிகளாக பார்க்கப்படுகிற ஒரு கவலைக்குரிய நிலையை நாம் பார்க்கிறோம். உண்மையில் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரே, இஸ்லாத்துக்கு 1430 ஆண்டுகளை கடந்து ஒரு வரலாறு இருக்கிறது. முஸ்லிம்கள் உலகிலே 180 கோடி பேர் வாழ்கிறார்கள். 180 கோடி பேரை கொண்ட உலக தனத்தொகையிலே 1/4 பகுதியினராக விளங்குகின்ற சுமார் 25 வீதத்தை கடந்த இந்த முஸ்லிம் உம்மத் கடந்த 14-15 நூற்றாண்டு காலமாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாம் நேற்று வந்த மார்க்கம் அல்ல, முந்தனால் வந்த மார்க்கம் அல்ல. இந்த மார்க்கத்தை பற்றி அறியாதவர்கள், தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. இஸ்லாமின் செய்தி போய் சேராத எந்த பூமியும் கிடையாது. உலகின் சந்து குந்துகளில் எல்லாம், மூளை முழுக்களில் எல்லாம் இஸ்லாம் அறிமுகமாக இருக்கிறது. முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் இஸ்லாம் என்பது அடிப்படையில் சாந்தி மார்க்கம், சமாதானத்தை உலகத்துக்கு போதிக்க வந்த மார்க்கம், அமைதியை சொல்ல வந்த மார்க்கம். இஸ்லாம் என்ற அந்த அரபு வார்த்தையே சலாம் என்ற சொல்லிலிருந்து தான் பிறந்தது. சலாம், சாந்தி, சமாதானம், அமைதி என்ற பொருளை தருகிற அந்த சொல்லிலிருந்து பிறந்த வார்த்தை தான் இஸ்லாம். எனவே இஸ்லாம் என்ற இந்த மதத்துடைய, இந்த மார்க்கத்துடைய பேரே சாந்தி, சமாதானம், அமைதி என்ற பொருளை தருவதை பார்க்கிறோம். ஒரு முஸ்லிம் அன்றாட வாழ்க்கையில் அதிகம் திரும்ப திரும்ப மீண்டி மீண்டி என்ன சொல்கிறார், யாரை சந்தித்தாலும், எவரை சந்தித்தாலும், எந்த நிலையிலும், எந்த சந்தர்ப்பத்திலும், திருமண வீட்டிலும், ஜனாதா வீட்டிலும், கவலையிலும், இன்பத்திலும், துன்பத்திலும், தனியாகவும் கூட்டாகவும் என்ன சொல்வார், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, உங்கள் அனைவருக்கும் சலாம், சாந்தி, அமைதி, நிம்மதி, சந்தோஷம், அல்லாஹ்வின் அருள், பாக்கியம் கிட்டட்டும். இதுதான் ஒரு முஸ்லிமுடைய பிரார்த்தனை, துஆ. எதிர்பார்ப்பு யுத்தம் அல்ல, போராட்டம் அல்ல, சண்டை அல்ல, மோதல் அல்ல, முருகல் அல்ல, சாந்தி, சாந்தி, சாந்தி. இதுதான் இஸ்லாத்துடைய நிலைப்பாடு. பைபிள் அவர்களே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் வாழ்ந்த காலத்திலே பக்கத்து நாட்டு மன்னர்களுக்கு நிருபங்களை அனுப்பி வைக்கிறார்கள், கடிதங்கள் அனுப்புகிறார்கள். மன்னர் நஜ்ஜாஷி, முகௌபிஸ், கிஸ்ரா, கைசர் முதலான இந்த மன்னர்களுக்கு அனுப்பிய அந்த நிருபங்களில் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ஸலாமு அலா மனித்தபால் ஹுதா என்ற அந்த வசனத்தோடு தான் அந்த கடிதங்களை, நிருபங்களை அனுப்பி வைத்தார். சலாத்தோடு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கடிதம், நிருபம் ஆரம்பித்தது. இஸ்லாத்துடைய அடிப்படையான தூது சமாதானத்தூ. எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஒரு முஸ்லிம் தனிப்பட்ட முறையிலும் கூட்டாகவும் எதிர்பார்ப்பது அமைதியை, சமாதானத்தை, சாந்தியை. தொழுகையிலே அத்தகையாத்திலே அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் சலாம் சொல்லுவோம். இரண்டாவதாக அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹிஸ் ஸாலிஹீன், எங்களுக்கும் சலாம், சாலிஹான நல்லடியார்கள் அனைவருக்கும் சலாம் உண்டாவதாக சொல்லுவோம். தொழுகை முடிந்து விட்டது என்பதற்கு என்ன அடையாளம், தொழுகை நிறைவு பெற்று விட்டது என்பதற்கு என்ன அடையாளம், வடப்பக்கமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று சொல்கிறோம், இடப்பக்கம் திரும்பி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று சொல்கிறோம். அதாவது வடப்பக்கத்திலே இருக்கிற எல்லோருக்கும் சலாம், இடப்பக்கமாக இருக்கிற எல்லோருக்கும் சலாம். ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் உலகத்தில் அமைதி பிறக்க வேண்டும், சாந்தி பிறக்க வேண்டும், சமாதானம் வளர வேண்டும் என்பதைத்தான் நாம் ஆசித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்காகத்தான் துவா செய்கிறோம், பிரார்த்திக்கிறோம். இந்த உண்மையை ஆழமாக அனைவருக்கு முன்னால் நானும் நீங்களும் புரிய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நடிகார்களே, சொர்க்கத்துக்கு பல பெயர்கள் உண்டு. சொர்க்கத்துடைய பெயர்களில் ஒன்று தாருஸ்ஸலாம். அது சமாதான இல்லம், அது அமைதி இல்லம், அது சாந்திமயமான வீடு என்று அல்குர்ஆன் சொல்வதை பார்க்கிறோம். சொர்க்கத்திலே சொர்க்கவாதிகள் ஒருவருக்கொருவரை சந்திக்கும் பொழுதெல்லாம் சலாம் சொல்லிக் கொள்வார்கள். அங்கு சலாமன் சலாமா, சாந்தி சாந்தி, அமைதி அமைதி, சமாதானம் சமாதானம் என்ற வார்த்தை தான் எல்லா மட்டங்களிலும் கேட்டுக்கொண்டிருக்கும் என்று குர்ஆன் சொல்கிறது. யாரும் செய்படுக்க மாட்டார்கள். சலாம் சலாம் என்ற சாந்தி சமாதானம் என்ற அமைதி என்ற பொருளை தரும் அந்த சொல்லைத்தான் அனைவரும் செய்படுப்பார்கள் என்று அல் குர்ஆன் சொல்கிறார். காலத்திலே குரேஷிய மத்தியிலே குழந்தைகளுக்கு ஹர்ப் என்று பெயர் சூட்டுவது வழமையாக இருந்தது. ஹர்ப் என்றால் யுத்தம் என்பது பொருள். இந்த வகையிலே ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறந்த போது அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகனுக்கு ஹர்ப் என்று பெயர் சூட்டினார்கள். யுத்தம் என்ற பொருளை தரும் அந்த பெயரை சூட்டினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து எனது பேரனுக்கு என்ன பெயர் சூட்டினீர்கள் என்று கேட்ட போது
எனது இரண்டாவது பேர பிள்ளைக்கு என்ன பெயர் சூட்டி இருக்கிறீர்கள் என்று கேட்க ஹர்ப் என்று பெயர் சூட்டி இருக்கிறேன் என்று அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை, என்னுடைய இந்த இரண்டாவது பேர பிள்ளையின் பெயர் ஹுசைன். ஹர்ப் யுத்தம் என்ற பெயரை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவர். மோத சண்டை என்ற அந்த நாமத்தை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அத்தகைய ஒரு மார்க்கத்தை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு போதித்தார்கள். இஸ்லாத்துடைய நமது தீனுடைய முக்கியமான ஒரு இலக்கு, ஒரு நோக்கம் என்னவென்றால் எல்லா மனிதர்களுக்கும் அமைதி கிடைக்க வேண்டும், சமாதானம் கிட்ட வேண்டும், எல்லோரும் இந்த உலகத்திலே நிம்மதியாக வாழ வேண்டும். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே ஒரு சிறிய சூறாவிலே இதை சொல்கிறான். அந்த மனிதர்கள் இந்த காபத்துல்லா என்ற இல்லத்துடைய ரப்பை வணங்கி வழிபடுத்தும். ஏன் தெரியுமா? ஏன் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் தெரியுமா? அல்லதீ அத்அமஹும் மின் ஜூஅ வஆமனஹும் மின் கௌஃப். இரண்டு காரணங்களுக்காக. முதலாவது, பசியை போக்கி அவன் உங்களுக்கு உணவளித்தான். இரண்டாவதாக, பயத்தை நீக்கி அவன் உங்களுக்கு பாதுகாப்பான சூழலை தந்தான். இந்த தீனுடைய ரெண்டு நோக்கங்கள், ஒன்று பசி பட்டினி இல்லாத வாழ்க்கை, இரண்டாவது அச்சம் பயமில்லாத நிம்மதியான வாழ்வு. உலகத்திலே மனிதர்களுக்கு இதுதான் தேவை. இரண்டே ரெண்டு விஷயங்கள், வேளா வேலைக்கு சாப்பாடு, இரண்டாவது அச்சம் பயமில்லாத நிம்மதியான அமைதியான வாழ்க்கை. இது உலகத்திலே எல்லாம் இருக்கிறது. உணவு இருக்கிறது, தாராளமாக உணவு இருக்கிறது, உடை இருக்கிறது, ஏராளமாக உடை இருக்கிறது, வாகனம் இருக்கிறது, எல்லா வசதிகளும் வளங்களும் இருக்கின்றன. ஆனால் மனிதர்கள் அமைதி இருந்திருக்கிறார்கள், நிம்மதி இருந்திருக்கிறார்கள், சமாதானத்தை இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்கள் இந்த இலக்குடைய ரப்பை வழங்கட்டும். அவன் யார் தெரியுமா? அவன் பசியை நீக்கி உணவளித்தவன், அவன் அச்சத்தை போக்கி அமைதியை நிம்மதியை பாதுகாப்பை தந்தவன். இதுதான் இஸ்லாத்திய ஒரு முஸ்லிமுடைய கொள்கை. சமாதானமாக வாழ்வது, உலகத்திலே சமாதானத்தை நிலைநாட்டுவது. அமைதியாக வாழ்வது, உலகத்திலே அமைதியை நிலைநாட்டுவது. அம்ருபுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
தோல்வியை சந்திக்கிறார்கள். ரோம சாம்ராஜ்யத்தின் தளபதி கேட்கிறார், நீங்கள் யார்? அம்ருல் ஆஸ் ரலி அல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நஹ்னு துஆது ஸலாம், நாங்கள் உலகத்துக்கு அமைதியை, சாந்தியை, சமாதானத்தை வழங்க வந்தவர்கள். மக்களை அமைதியின்பால், சாந்தியின்பால், சமாதானத்தின்பால் அழைக்க வந்தவர்கள். நஹ்னு துஆது ஸலாம் வ இஸ்லாம், நாங்கள் ஸலாத்தினல் இஸ்லாத்தினல் தாயிகள், அழைப்பார்கள் என்று சொல்கிறார்கள். அம்ருல் ஆஸ் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் யாரிடம் சொல்கிறார்கள்? ரோம சாம்ராஜ்யத்தின் தளபதியிடம் சொல்கிறார்கள். நாங்களும் இந்த பாரம்பரியத்திலே இந்த உலகத்துக்கு தனிப்பட்ட முறையில் கூட்டாக, சமூகமாக, உம்மத்தாக ஒரு உலகத்துக்குமே சாந்தியை, சமாதானத்தை, அமைதியை எடுத்துச் சொல்கிற மனிதர்களாக மாற வேண்டிய தேவை அவசியம் இருக்கிறது. இஸ்லாம் அடிப்படையில் சாந்தி மார்க்கம், சமாதான மார்க்கம், அமைதியை போதிக்க வந்த மார்க்கம். இதன் காரணத்தினால் இஸ்லாம் அருள் மார்க்கமாகவும் இருக்கிறது, அன்பு மார்க்கமாகவும் இருக்கிறது. இந்த மார்க்கம் அமைதியில் இருப்பதற்கு காரணத்தினால் இந்த உலகத்துக்கு அன்பை அது போதிக்கிறது, அன்புமயமான மார்க்கம். இது இஸ்லாம் சலாமயமான மார்க்கம் என்று இருக்கிற காரணத்தினால் அது இயல்பான ஒரு லொஜிக்கலான விளைவு என்று சொல்லலாம். அல்லாஹ் ரப்புல் ஜலாலா என்று நினைக்கும் அல்லாஹ் என்ற நாமத்துக்கு நிகரான, சமமான, ஈக்குவலான மற்ற ஒரு திருநாமம் அல்லாஹ்வுக்கு இல்லை. அல்லாஹ்வுக்கு 99 திருநாமங்கள் இருப்பதாக அறிந்திருக்கிறோம். எல்லா ஹதீஸ்களையும் அறிவிப்புகளை வைத்து பார்க்கிற போது அதை விட அதிகமான திருநாமங்கள் அல்லாஹ்வுக்கு உண்டு. ஆனால் அந்த எந்த ஒரு திருநாமமும் அல்லாஹ் என்ற திருநாமத்துக்கு சமமானது அல்ல, நிகரானது அல்ல. ஆனால் ஒரே ஒரு திருநாமத்தை தவிர, ஒரே ஒரு திருநாமத்தை மாத்திரம் அல்லாஹ் தன்னுடைய அல்லாஹ் என்ற திருநாமத்துக்கு சமமானதாக சொல்லி இருக்கிறான். அதுதான் அர் ரஹ்மான் என்ற திருநாமம். அல்லாஹ் அளவர் அருளாளன், அன்புடையவன், கிருபை உள்ளவன், இரக்கம் உள்ளவன், மெர்சிஃபுல் என்ற அந்த கருத்தை தரும் அர் ரஹ்மான் என்ற திருநாமத்தை மாத்திரம்தான் அல்லாஹ் தன்னுடைய திருநாமங்களிலே அல்லாஹ் என்ற திருநாமத்துக்கு நிகரான திருநாமம் ஆக்கியிருக்கிறார். குர்ஆன் சொல்கிறது, குலது அல்லாஹ் அவிஸ்குர் ரஹ்மான ஐயம்மா தஜ்உ ஃபலஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா. நபியே சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹ் என்று அழையுங்கள், நீங்கள் ரஹ்மான் என்று அழையுங்கள். நீங்கள் அல்லாஹ் என்று அழைத்தாலும், ரஹ்மான் என்று அழைத்தாலும் ஒன்றுதான், சமன்தான். அவன் அல்லாஹ், அவன் அல்லாஹ்வாக இருப்பது போல அவன் ரஹ்மானாக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய பண்புகளிலே, தன்மைகளிலே, அஸ்மாக்களிலே, சிபாத்துகளிலே மிகைத்திருக்கிற பண்புதான் அன்பு என்ற பண்பு. எனவேதான் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 17 முறையாவது நாங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத வேண்டும். அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவா இருக்கலாம், இனிய அல் குர்ஆனுடைய சூராக்களாக இருக்கலாம். நாங்கள் அல்லாஹ்வுடைய நாமத்தோடு ஆரம்பிக்கிறோம், அவனுடைய பெயரால் ஆரம்பிக்கிறோம். அவனுக்கு இருக்கிற எத்தனையோ திருநாமங்களுக்கு மத்தியில் 2 திருநாமங்களை தான் அல்லாஹ் தெரிவு செய்திருக்கிறான். தன்னை அடியார்கள் தனியாக புரிந்து கொள்ள, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் அர் ரஹீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் அர் ரஹீம், அல்லாஹ் அர் ரஹ்மான் அர் ரஹீம். அவன் அளவற்ற அருளாளன், அன்பாளன், கிருபை உள்ளவன், இரக்கம் உள்ளவன். இதுதான் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய பண்பு என்று அல்லாஹ்வே தன்னை அறிமுகப்படுத்துகிறான். இது சமாதானத்தின் மார்க்கமாக இருப்பது போல இது அன்புடைய மார்க்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சீராவை படித்தால், அவர்களுடைய சுயசர்மையை படித்தால், அவருடைய பயோகிராபியை பார்த்தால், அவருடைய தன்மைகள், தகமைகள், சுபாவங்களை பார்த்தால், எத்தனையோ பண்புகள், எல்லா உயர் பண்புகளினதும் மொத்த வடிவமாக விளங்கியவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அவரிடம் காணப்பட்ட பண்புகளிலே மிக உயர்ந்த பண்பு எந்த பண்பு தெரியுமா? அன்பு என்ற பண்புதான், அருள் என்ற பண்புதான், கிருபை என்ற பண்புதான். உமார் சொன்னாங்க, இல்லா ரஹ்மத், மனித உலகத்துக்கு மாத்திரமல்ல, மிருக உலகத்துக்கு மாத்திரமல்ல, தாவர உலகத்துக்கு மாத்திரமல்ல, அனைவருக்கும் அனைத்துக்கும் அன்பாக அருளாக வந்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதை அல் குர்ஆன் சொல்கிறது. ஒரு பக்கம் அது சாந்தி மயமானது, இன்னொரு பக்கம் அது அன்பு மயமானது. அன்பு காட்டாதவரை தவிர வேறு எவரும் சூழ்நிலைய மாட்டார் என்ற ஒரு சந்தர்ப்பத்திலே சொன்ன போது சஹாபாக்கள் சொன்னார்கள், நாங்கள் எல்லோரும் அன்பு காட்டுவர்களாக தந்திருக்கிறோம். சொன்னார்கள், ஒருவர் தனக்கு தன்னோடு இருப்போருக்கு காட்டுகிற அன்பை பற்றி நான் சொல்லவில்லை. ஆமா, விதிவிலக்கு இல்லாமல் அனைவர் மீதும் காட்டப்பட வேண்டிய அன்பையை சொல்கிறேன். அந்த நிலை வராத வரைக்கும் ஒருவர் சூழல் உள்ள முடியாது என்று சொல்கிறார்கள். இது அமைதி மார்க்கம், சாந்தி மார்க்கம், சமாதான மார்க்கம். அதன் காரணத்தினால் இது அன்பு மார்க்கம், அருள் மார்க்கம். இந்த இரண்டு பண்புகளும் இருக்கிற காரணத்தினால் இது நடுநிலை மார்க்கம். கடும் போக்குக்கும் இந்த மார்க்கத்தில் இடமில்லை, பொது போக்குக்கும் இந்த மார்க்கத்தில் இடமில்லை. அந்த முனைக்கும் செல்ல முடியாது, இந்த முனைக்கும் செல்ல முடியாது. அந்த துருவத்துக்கும் செல்ல முடியாது, இந்த துருவத்துக்கும் செல்ல முடியாது. எக்ஸ்ட்ரீமிசத்துக்கு இந்த மார்க்கத்தில் இடமில்லை. ஒவ்வொரு நாளும் சூரத்துல் பாத்தியாவிலே இதைத்தான் அல்லாஹ்விடம் கேட்கிறோம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களை நீ நேரான வழியில் வழிநடத்துவாயாக. நடுநிலை போக்கில் மொடரேஷன், ஒரு பக்கம் ஸ்ட்ரெயிட் பாத், மறுபக்கம் மொடரேட் பாத். நடுநிலை பாதையில் நேரான பாதையில் எங்களை வழிநடத்துவாயாக. நடுநிலையான போக்கை எங்களுக்கு நீ எப்போதும் காட்டி அருள்வாயாக என்று கேட்பவர்கள் நாங்கள். எல்லா விஷயத்திலும் இந்த மார்க்கம் நடுநிலையை போதிக்கிறது. துனியா ஆசராவுக்கு இடையே நடுநிலை, அகத்திற்கும் புறத்துக்கும் இடையே நடுநிலை, உள்ளத்துக்கும் உடலுக்கும் இடையே நடுநிலை, ஆன்மீக வாழ்க்கைக்கும் லௌகிக வாழ்க்கைக்கும் இடையே நடுநிலை, தனிமனித வாழ்வுக்கும் சமூக வாழ்வுக்கும் இடையே நடுநிலை, உரிமைகளுக்கும் கடமைகளுக்கும் இடையே நடுநிலை, அனைத்திலும் நடுநிலை போக்கை வலியுறுத்துகிற மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாத்திலே தீவிர போக்குக்கு இடமில்லை என்பது மாத்திரம் அல்ல, தீவிர போக்கை இந்த மார்க்கம் கண்டிக்கிறது. கூட அமல் விவாதத்து விஷயத்தில் கூட கடும் போக்கை தீவிர போக்கை இந்த மார்க்கம் கண்டிக்கிறது. முன்பு வாழ்ந்த சமுதாயங்கள் அழிந்ததற்கு பிரதானமான காரணம் அவர்கள் தீனுடைய விஷயத்தில், மார்க்க விஷயத்தில் கடும் போக்கை கடைபிடித்தமையாகும் என்று சொன்னார்கள். அவர்கள் எவரையும் சபிக்க மாட்டார்கள், திட்ட மாட்டார்கள். ஆனால் கடும் போக்காளர்களை மாத்திரம் நபி அவர்கள் நாசமாக போகட்டும் என்று சந்தித்திருக்கிறார்கள். அதான் முத்தனத்தை கடும் போக்குடையவர்கள் நாசமாகட்டும், நாசமாகட்டும், நாசமாகட்டும் என்று மூன்று முறை சொன்னார்கள். வாழ்க்கையிலே கடும் போக்கில் கடைபிடிக்க முற்பட்ட போதெல்லாம் நபி அவர்கள் அவர்களை அழைத்து நெறிப்படுத்துகிறார்கள். அப்துல்லாவின் நெறிப்படுத்துகிறார்கள், அவர்களை நெறிப்படுத்துகிறார்கள். கடும் போக்கை கடைபிடிக்க, தீனுடைய விஷயத்தில் கடும் போக்கை கடைபிடிக்க முயற்சி செய்த மூன்று சகாபாக்களை நபி அவர்கள் அழைத்து நெறிப்படுத்துகிறார்கள். இவற்றை எல்லாம் பார்க்க வேண்டிய தேவை அவசியம் இருக்கிறது. ஏனென்றால் அல்லாஹ்வின் நடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த கடும் போக்கு இருக்கிறதே, இந்த கடும் போக்கு எல்லா மனிதர்களாலும் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு போக்கு அல்ல. அதிகமான மனிதர்கள், பெரும்பான்மையானவர்கள் கடும் போக்கை விரும்ப மாட்டார்கள். நீங்கள் ஒரு குழப்பவாதியா என்று மிக கடுமையாக மூன்று முறை மாதிபுடி ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கண்டித்தார்கள். தொடுகிற போது உங்களுக்கு பின்னால் வயதாளிகள் இருப்பார்கள், நோயாளிகள் இருப்பார்கள், பெண்கள் இருப்பார்கள், குழந்தைகளை விட்டுவிட்டு வந்தவர்கள் இருப்பார்கள். இவற்றையெல்லாம் கவனித்துக் கொண்டு இமாமத் செய்கிற போது தொழுகையை மத்திமமாக அமைத்துக் கொள்வதற்கு உங்களுக்கு தெரியாதா? நீங்க ஏன் தொழுகைவார் நீங்க வேண்டும் என்று கண்டிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி தீவிர போக்கு ஆரோக்கியமானதல்ல, அது ஒரு ஹேஸ்தியான ஒரு போக்கு அல்ல. அதனுடைய ஆயுள் குறுகியது. கொஞ்ச நாளைக்கு தான் ஒரு ஒரு ஜோஷ் இருக்கும், அந்த ஜோஷ் ஏறிய வேகத்தில் இறக்கும். நடுநிலை போக்குத்தான் ஹேஸ்தியானது, நிலையானது, நிரந்தரமானது. எப்போதும் இந்த கடும் போக்கு தீவிர போக்கில் உள்ளவர் ஒரு சில கடமைகளை தீவிரமாக நிறைவேற்றுவார், ஆனால் பல கடமைகளை புறக்கணிப்பார். நடுநிலை போக்குள்ளவர் தான் எல்லா கடமைகளையும் தமிழிலேயே பேணக்கூடியவராக. குறிப்பிட்ட மார்க்கத்தோடு மதத்தோடு மாத்திரம் தீவிரவாதத்தை தொடர்புபடுத்த முடியாது. குறிப்பாக பயங்கரவாதத்துக்கு தீவிரவாதத்துக்கு அடிப்படை மதம் இல்லை. பயங்கரவாதிகளுக்கு தீவிரவாதிகளுக்கு அடிப்படை மதம் என்றொன்று கிடையாது. முதலாம் உலக ஆயுத்தம் இந்த முதலாம் உலக ஆயுத்தத்திலே 7 மில்லியன் மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள், காயப்பட்டவர்கள் 21 மில்லியன். இரண்டாம் உலக ஆயுத்தத்திலே கொலை செய்யப்பட்டவர்கள் 50 மில்லியன் பேர், காயப்பட்டவர்கள் 90 மில்லியன் பேர். ஜப்பானிலே போடப்பட்ட அணுகுண்டு காரணமாக பயங்கரமாக படுகொலை செய்யப்பட்டவர்கள் 5 லட்சம் பேர். வியட்நாமிலே நடந்த யுத்தத்திலே படுகொலை செய்யப்பட்டவர்கள் 34 லட்சம் பேர். பாலஸ்தீனத்திலே எத்தனை மில்லியன் பேர் கடந்த 60 ஆண்டுகளுக்கு மேலாக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், அகதிகளாக உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் சொல்லி நீங்கள் விளக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அல்ஜீரியாவிலே எத்தனை மில்லியன் பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்பதை பார்க்கிறோம் கடந்த வரலாற்றில். இந்த சிரியாவிலும் ஈராக்கிலும் ஏனைய நாடுகளிலும் எவ்வாறு அப்பாவி மனிதர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் என்று பார்க்கிறோம். இங்கு மதம் இல்லை, இங்கு இருப்பது தீவிரம், கடுப்பு, பயங்கரவாதம். உண்மையில் கவலைக்குரிய நிலைமை உலகில் அதிகம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் முஸ்லிம்கள் தான், படுகொலை செய்யப்படுபவர்கள் முஸ்லிம்கள் தான். இந்த நாட்டிலே அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பேரவினால் நாங்கள் 5 பேரை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். பல முஸ்லிம்கள் வாழுகிற நாடுகளிலே ஒரு நாளைக்கு 6 வேலை தொழுகிறார்கள். 5 வேலை தொழுகையோடு 6வது தொழுகையாக ஜனாதாவை தொழுது கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட உலகத்தை தான் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அடியார்களே, தீவிரவாதம் என்றால் தீவிரவாதம், பயங்கரவாதம் என்றால் அது பயங்கரவாதம். அது எங்கு நடந்தாலும் கண்டிக்கத்தக்கது. அப்பாவி மக்கள் சிவிலியன் எங்கு கொலை செய்யப்பட்டாலும் கண்டிக்கப்பட வேண்டும், பிரான்சில் கொலை செய்யப்பட்டாலும் கண்டிக்கப்பட வேண்டும், ஜெர்மனியில் கொலை செய்யப்பட்டாலும் கண்டிக்கப்பட வேண்டும், ஆப்கானிஸ்தானிலும் ஈராக்கிலும் சிரியாவிலும் உலகின் ஏனைய நாடுகளில் கொலை செய்யப்பட்டாலும் கண்டிக்கப்பட வேண்டும். நாம் அனைவரும் மனித சமுதாயமும் உலக சமுதாயமும் ஒன்றாக நின்று இந்த உலகத்திலே நடக்கிற தீவிரவாதத்துக்கு எதிராக பயங்கரவாதத்துக்கு எதிராக நிற்பது மாத்திரமல்ல, குரல் கொடுப்பது மாத்திரமல்ல, உலகத்திலே சாந்தி பிறக்க, சமாதானம் பிறக்க, அமைதி பிறக்க உழைக்கிற மிகப்பெரிய கடப்பாடு இருக்கிறது. குறிப்பாக முஸ்லிம்கள் ஆகிய மூலிகளாகி எனக்கும் கருத்தும் அந்த கடப்பாடு இருக்கிறது. நாம் எல்லா வகையான தீவிரவாதத்தையும் கண்டிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக இலங்கை வாழ் முஸ்லிம்கள் ஆகிய எங்களை பொறுத்தவரையிலே அல்ஹம்துலில்லாஹ் இந்த நாட்டிலே 1000 ஆண்டுகளுக்கு மேலாக நாம் வாழ்ந்தோம். இந்த நாட்டுக்கு போர்த்துகீசர் வந்தார்கள், இந்த நாட்டை ஆக்கிரமித்தார்கள், இந்த நாட்டுடைய வளங்களை சுரண்டினார்கள். பொல்லாந்தர் வந்தார்கள், ஆக்கிரமித்தார்கள், இந்த நாட்டுடைய வளங்களை சுரண்டி கொண்டு சென்றார்கள். தொடர்ந்து ஆங்கிலேயர்கள் வந்தார்கள், இந்த நாட்டை ஆட்சி செய்தார்கள், ஆக்கிரமித்தார்கள். ஆனால் எமது முன்னோர்கள் இந்த நாட்டுக்கு வந்தார்கள். 1000 ஆண்டு வரலாற்றை கொண்ட எங்களை பொறுத்தவரையிலே இந்த நாட்டிலே எப்போதும் அன்றும் இன்றும் இன்ஷா அல்லாஹ் இனியும் அமைதி விரும்பிகளாக, சாந்தியை விரும்புவர்களாக, சமாதானத்தை விரும்புவர்களாக மாத்திரமல்ல, அனைத்து மக்களோடும் சாந்தியோடு, சமாதானத்தோடு, சகவாழ்வோடு, சமூக நல்லிணக்கத்தோடு வாழ்வுகளாகத்தான் இருந்தோம், இருக்கிறோம், இனியும் இருப்போம். இதைத்தான் நமது வாழ்க்கை நமக்கு போதிக்கிறது. ஆனால் எமக்கு மத்தியிலே சில அடிப்படையான அம்சங்கள் தேவைப்படுகின்றன. இலங்கை போன்ற முஸ்லிம்கள் சிறுபான்மையாக வாழ்கிற ஒரு நாட்டிலே நிச்சயமாக நாம் எமது ஐக்கியத்தை, ஒற்றுமையை கட்டியெழுப்ப வேண்டும். எமது பாரம்பரிய முரண்பாடுகளை நாம் மூட்டை கட்ட வேண்டும். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, எமது கால்கள் ஒரு ஜமாத்தில் இருந்தாலும் நம் அனைவருடைய கண்களும்
உம்மத்தில் இருக்க வேண்டும்.
எமது கால்கள் ஒரு சதிக்காவில் இருந்தாலும், ஒரு ஜமாத்தில் இருந்தாலும், ஒரு அமைப்பில் இருந்தாலும், எமது கண்கள் உம்மத்திலே இருக்க வேண்டும். இந்த ஒற்றுமை மிக முக்கியமானது. நாம் எப்போதும் நடுநிலை போக்கை கடைபிடிப்பவர்களாக இருக்க வேண்டும். அபாய நேரங்கள் நாம் உட்படக்கூடாது. எதிர்காலம் தலைப்புறையினருக்கு இந்த நாட்டிலே ஒரு அமைதியான பாதுகாப்பான சூழலை நாம் உருவாக்கி கொடுக்க வேண்டும். எமது இளைஞர்களை யுவதிகளை நாம் சரியாக வழிப்படுத்த வேண்டும், நெறிப்படுத்த வேண்டும். எதிரிகளுக்கு நாம் சந்தர்ப்பங்களை வழங்கி குறிப்பிடக்கூடாது. இஸ்லாத்துக்கு எதிராக முன்வைக்கப்படுகிற குற்றச்சாட்டுகளுக்கு அழகான முறையில், அமைதியான முறையில், ஜனநாயக வழியில், சாத்விக வழியில் சரியான விளக்கங்கள் கொடுக்கிற கடப்பாடு நமக்கு இருக்கிறது. நாம் அபூபக்கர்களை உருவாக்காத போதும், ஹதீஜாக்களை உருவாக்காத போதும், குறைந்தபட்சம் அபூ தாலிபுகளை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அபூ ஜஹல்களை உருவாக்காமல் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த வகையிலே மிக முன்மாதிரியான மனிதர்களாக இந்த நாட்டிலே வாழ வேண்டிய தேவை அவசியம் இருக்கிறது. உண்மையில் இந்த நாடு அதற்கான முக்கியத்துவத்தை கொடுத்து வருகிறது. தற்போதைய ஜனாதிபதி அவர்கள் அந்த ஆகமிக்க உபதேசக சபாவை என்ற பேரிலே மதங்களுக்கு இடையிலான ஒரு உயர் ஆலோசனை சபையை உருவாக்கி இந்த நாட்டிலே எவ்வாறு சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்தலாம் என்பதற்கான முயற்சிகளை முன்னெடுத்து வருகிறார். அரசாங்கம் முன்னெடுத்து வருவதை பார்க்கிறோம். உண்மையில் முஸ்லிம் என்ற வகையில் நாம் பார்வையாளர்களாக இல்லாமல் இந்த நாட்டிலே அமைதி பிறக்க, பிராந்தியத்தில் அமைதி பிறக்க, உலகத்தில் அமைதி பிறக்க, இந்த உலகமே சாந்திமயமானதாகவோ மாற பங்களிப்பு செய்கிற ஆன்மீக தார்மீக மார்க்க கடப்பாடு நமக்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அமைதியுடைய தூதுவர்கள், நாம் அருளுடைய தூதுவர்கள், நாம் சகவாழ்வை, சமூக நல்லிணக்கத்தை விரும்புவர்கள், மனித நேயத்தை இந்த உலகத்திலே சொல்ல வந்தவர்கள். இதுதான் எமது நபி வழி, இதுதான் எமது குர்ஆன் நமக்கு சொல்கிற வழி, இதுதான் எமது இமாம்களும் சலஃப்களும் முன்னோர்களும் நமக்கு காட்டி தந்த வழி. அந்த வழியிலே தொடர்ந்து பயணிப்பதற்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அர்ப்பணிப்பானாக. அல்லாஹ் ஒரு முஸ்லிம் சமுதாயத்துடைய உயிர் உட்பட உடைமைகள் அனைத்தையும் பாதுகாத்தாக, குறிப்பாக நமது வீட்டிலே அல்லாஹ் அமைதி ஏற்படுத்துவானாக, நமது தனிப்பட்ட வாழ்க்கையிலே அல்லாஹ் நிம்மதியை தருவானாக, நமது ஊரிலே அல்லாஹ் அமைதி ஏற்படுத்துவானாக, நமது நாட்டிலே அல்லாஹ் நிம்மதியை ஏற்படுத்துவானாக, இந்த பிராந்தியத்திலே அல்லாஹ் சமாதானத்தை உருவாக்குவானாக. உலகம் தவித்துக் கொண்டிருக்கிறது. மக்கள், அப்பாவி மக்கள் அநியாயமாக கொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமை மாறி ஒரு உடலிலும் சமாதானம் பிறக்க ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தால் கொள்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்திலே நாம் வாழும் காலமெல்லாம் இந்த தீனுக்கு, அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்துக்கு உண்மையான சாட்சி சொல்களாக என்னை உங்களை ஆக்கி அருள் புரிவானாக. வா தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.